அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு நாரத பக்தி சூத்திரம். இந்த நாரத பக்தி சூத்திரத்துல இதுவரைக்கும் நம்ம 4 அத்தியாயங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இன்றைக்கு நம்ம 5வது அத்தியாயம் தொடங்கியிருக்கிறோம். இது வந்து பக்தியின் மகிமை, அதாவது பக்தர்களை பற்றி தான் அதிகமாக பேசுவார். அதே சமயம் அந்த பக்தர்கள் பக்திக்கு வேறாக இல்லை அப்படிங்கிறதுனால முக்கிய பக்தியின் மகிமை அப்படிங்கிற தலைப்பில் இந்த அத்தியாயம் வருது. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நாரத பக்தி சூத்திரத்தில் 4 அத்தியாயங்கள் மூலமாக 66 சூத்திரங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இனி வருகின்ற இந்த 5வது அத்தியாயத்துல 18 சூத்திரங்கள் இருக்கு. அது மொத்தம் 84 சூத்திரங்கள் கணக்குல வருது. ஆக இந்த அத்தியாயத்துல ஒரு 18 சூத்திரங்கள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்னா நாரத பக்தி சூத்திரம் நிறைவாகிவிடும். இதுதான் இறுதி அத்தியாயம். இப்ப இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த பகுதிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் அத்தியாயத்துல வந்து பரபக்தி ஸ்வரூபம் அது என்னன்னு பார்த்தோம். அதாவது பராபக்தி என்றால் என்ன, பக்தி என்பது வந்து சாதாரண உணர்ச்சி சார்ந்த விஷயம் அல்ல, அது வந்து தூய அன்பு பரம பிரேமை அப்படின்னு பார்த்தோம். 2வது அத்தியாயத்துல அந்த பரபக்தி மகத்துவம், அப்படிப்பட்ட அந்த பராபக்தி ஏன் உயர்ந்தது அப்படின்னு பார்த்தோம். அது வந்து மற்ற மார்க்கங்களான கர்ம ஞான யோக போன்ற அனைத்தைக்கும் வேறாக இந்த பக்தி மார்க்கமே மிக சிறந்தது என்று புரிய வச்சோம். 3வது அத்தியாயம் பக்தி சாதனானி, அதுவும் பார்த்துட்டோம். அந்த பக்தி சாதனானியில வந்து சச்சங்கம், நாமஸ்மரணம், விஷய தியாகம் அப்படிங்கிற சாதனைகளை எல்லாம் ஆராய்ந்தோம். 4வது அத்தியாயத்துல பிரேம நிர்வச்சனம், அதாவது அந்த அன்பு, சொல்ல முடியாத அன்பு வந்து அப்படியே அந்த அனுபவத்தில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். இப்போ இன்றைக்கு நம்ம 5வது அத்தியாயம் தொடங்குறோம், முக்கிய பக்தி மகிமை. இந்த அத்தியாயமும் ரொம்ப விசேஷமான அத்தியாயம். இது வந்து நாரதர் வந்து தன்னுடைய பாரம்பரிய விரிவாக்கத்தில் பேசுகிறார். அதாவது உண்மையான பக்தன் யார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஏகாந்த பக்தியின் நிலை என்ன அப்படிங்கிறத பத்தியும் பேசுவார். அப்புறம் ஒரு பக்தன் வந்து தன்னை உணர்ந்த பிறகு, அதாவது ஒரு பக்தன் வந்து பக்தி செய்து நான் யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று தன்னை தன் சுயத்தை உணர்ந்த பிறகு இந்த உலகத்திற்கு என்ன செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுறார். அப்புறம் அப்படிப்பட்ட பராபக்தி செய்கின்ற ஞானி எவ்வாறு அவருடைய வாழ்க்கை இருக்கிறது, அவருடைய வாழ்வாக மாறுகிறது, இந்த பக்தி வந்து அவருடைய வாழ்வாக எப்படி மாற்றம் அடைகிறது அப்படிங்கிற மிக ஆழமான விஷயங்களை எல்லாம் இந்த அத்தியாயத்துல விளக்கப் போகிறார். அப்ப இதுக்கு முந்தைய அத்தியாயங்கள்ல பக்தி பற்றி விரிவா பார்த்தோம். இப்ப இதுல வந்து பக்தன் பற்றி பார்க்க போறோம். பக்தி ஒரு சாதனை என்று இல்லாமல் ஒருவரின் சொரூபமாக மாறிய பிறகு அவரது வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்தா பார்க்க போறோம். அதனால் இந்த அத்தியாயம் வந்து ரொம்ப முக்கியமான அத்தியாயம். இந்த பகுதி வந்து பக்தியினுடைய இறுதி தன்மையை விளக்கமாக காட்ட இருக்கிறது. முடிவில் வந்து அத்வைதமும் பக்தியும் வேறு வேறு அல்ல என்பதை உறுதிப்படுத்த இருக்கிறது. அப்புறம் இருப்பை உணர்ந்து கொண்டவர் எப்போதும் அந்த இருப்பிலேயே இருந்து கொண்டிருப்பார் என்பதை விளக்குகிறது. அப்ப இந்த பக்தி வந்து பராபக்தி, நானும் இறைவனும் வேறு வேறு அல்ல என்ற அந்நியமில்லாத பக்தியாகத்தான் பார்க்கணுமே தவிர, இது நான் வேறு இறைவன் வேறு என்ற இருமைகள் சார்ந்த பக்தியாகவோ அல்லது மத உணர்ச்சிகள் சார்ந்த பக்தியாகவோ சமயங்களை சார்ந்த பக்தியாகவோ வெளிப்புற வழிபாடுகள் கொண்ட பக்தியாகவோ கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி பக்தியிலெல்லாம் போய் சிக்கிக்கிட்டோம்னா அதெல்லாம் கவுனி பக்தி, அதாவது சமயங்கள் சார்ந்த பக்தியில இந்த சமயம்தான் பெருசு அந்த சமயம்தான் பெருசுன்னு சண்டை போட்டுக்கிறது. அப்புறம் அந்த சமயத்திலேயே வந்து இரு பிரிவுகள், நீயா நானா அப்படின்னு அதுல ஒரு 2 பிரிவு, அதுல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ சமயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைவ சமயம் இருக்குது, வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம் என்று ஒவ்வொரு பிரதான தேவதைகளை வைத்து கொண்டு நம் சமய வழிபாடுகளில் இறைவனை வழிபடுகின்றோம். அப்படி வழிபடுகின்ற பொழுது அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய இறைவன் தான் பெருசு, உன்னுடைய இறைவன் சிறுசுங்கிற மாதிரி சண்டைக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். அப்புறம் ஒரே இறைவனின் சமயத்தை சார்ந்தவர்களுக்குள்ள சண்டை, அதுதான் நான் அந்த வைணவ சித்தாந்தத்தில் சொல்லுவேன். தென்கலை வடகலைன்ட்டு நாமம் போடுறதுல ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது நீ யூ மாதிரி நாமம் போடுவியா, நீ வி மாதிரி நாமம் போடுவியான்னு ரெண்டு பேர் சண்டை போட்டு அதில் வி பெருசா யூ பெருசான்ட்டு, அதாவது அந்த வடகலை தென்கலை அப்படின்னு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு, ஒரே இறைவன் தான் அவங்களுக்கு வந்து, பெருமாள் தான் இறைவன், அந்த விஷ்ணுவே தன்னுடைய பிரதான தேவதையாக இருந்தாலும் நாமம் போடுறதுல ரெண்டு விதமான வேறுபாடுகள், சண்டை போடுறது. இதெல்லாம் வந்து புரிதலற்ற பக்தி, கௌணி பக்தி என்று பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்து நாரதர் என்ன சொல்கிறாருன்னா, பக்தினா அன்பு, கரைதல், சமதரிசனம், உலக நன்மை, பரம அமைதி, இப்படி தான் பக்தி இருக்கணும். அப்போ இந்த அத்தியாயத்தில், இப்போ இந்த ஐந்தாவது அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏகாந்த பக்தன் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். தன்னை பராபக்தி நிலைக்கு உணர்ந்து கொண்டவர்களுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். அப்புறம் அப்படிப்பட்ட பக்தனின் நிகழ்காலம் எப்படி வாழ்க்கையை புனிதமாக மாற்றுகிறது என்று பார்க்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட பக்தியில ஜாதி, கல்வி, பணம், பதவி போன்ற வேறுபாடுகள் எவ்வாறு கரைகின்றன என்பதை பார்க்க இருக்கிறோம். அப்புறம் தன்மயம் அப்படிங்கிற ஒரு உச்ச அனுபவம் இந்த பக்தியில என்னன்னு புரிய வரும் இந்த அத்தியாயத்துல. அப்புறம் வாதம் செய்யக்கூடாது, வாதம் செய்வது அத்யாத்ம ஞானத்துக்கும் தன்னை ஆத்மா என்று உணர்வதற்கும் தடையாகிவிடும் என்பதையும் பார்க்கிருக்கிறோம். அப்புறம் நாம சங்கீர்த்தனத்தினால என்ன பலன் என்று பார்க்கிருக்கிறோம். பக்தியின் 11 வடிவங்களையும் அதில் காட்டி கொடுப்பார். அப்புறம் பக்தியும் அத்வைதமும் ஒன்றே என்பதை இறுதியாக நிறைவு செய்வார். அப்போ இந்த அத்தியாயத்தினுடைய மிக ஆழமான மையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆரம்பத்தில் சாதகர்கள் வந்து நான் வேறு இறைவன் வேறு என்ற இருமையில இறைவனை நேசிக்கின்றேன் என்று சொல்வார்கள் ஆரம்பத்தில். போக போக இறைவா நானும் நீயும் ஒன்று தான், நீ எனக்கு வந்து தலைவன், நான் உனக்கு வந்து தாசன், உனக்கு தொண்டு செய்கிறேன், அதனால் என்னை விட்டுடாத அப்படி இப்படின்னு இறைவனோட கொஞ்சம் நெருக்கமாவாங்க. ஆனால் இறுதியில் அப்படி கூட இறைவன் இல்லை, எனக்கு வேறா கூட இறைவன் இல்லை, நானும் இறைவனும் ஒன்று தான் அப்படின்ட்டு அந்த ஒரே தன்மைக்குள்ளே வந்துடுவாங்க. நானுங்கிற அகங்காரத்தை விட்டு விட்டால் இங்கே இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் பூரண சரணாகதியில் அந்த பராபக்தி, அந்த பரிபூரணத்தை அடைந்து விடுவார்கள் என்பதை பார்க்க முடியுது. இதுதான் இறுதி நிலை, இதுதான் அத்வைதம். அதாவது இருமைகளற்ற நிலையில இறைவனை வழிபடுவது அந்நியம் இல்லாத பக்தி, அனன்ய பக்தி என்று பெயர். ஐந்தாம் அத்தியாயத்தினுடைய 18 சூத்திரங்கள்ல எப்படி வந்து புரிய வைக்கிறார் அப்படின்னா, இறுதியா வந்து இருப்பது இறைவன் மாத்திரம்தான், அத்வைதத்தை நிலைநாட்டுவார். அது எப்படின்னா, ஆன்மா, அறிவு, பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாஸ்திரம் பேசுது இல்லையா, அதுதான் இவரும் சொல்லுவார். ஆனா இங்க இவர் வந்து ஆன்மா, அறிவு அப்படின்னு சொல்றதை விட பக்திங்கிற நிலையில பேசுவார். பக்தின்னா இவர் வந்து அன்புன்னு பேசுறார், தூய அன்பு, பிரேமை அப்படின்னு பேசுறாரா. அப்போ அன்பு தான் இங்கே சிவம் என்பதாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அன்பு வடிவாக இருக்கிறான், அன்பே சிவம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை வந்து எப்படி இங்கே பார்க்கலாம்னா, அந்த பக்தி என்பது ஒரு அன்பாக மாறுகிறது, பிரேமையாக மாறுகிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த பிரேமை வந்து தன்மயமாகிறது என்று புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த பிரேமை, அன்பு என்பது நான் வேறு, தனக்கு வேறாக இன்னொரு விஷயம் இருக்கு என்று அன்பு செலுத்துவதில்லை, நானே என்னை அன்பு செலுத்துகிறேன்ற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான அன்பு. அந்த அன்புக்கு வந்து விளக்கமே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நாம் வைக்கிற அன்பெல்லாம் வந்து ஒரு பலன் கருதி, அல்லது ஒரு உறவுகள் நிமித்தம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, காரணம், இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே சொல்கிற அன்பு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த காரணமும் இல்லை, எந்த உறவுகளும் இல்லை, அந்த ஒன்று மட்டுமே இருக்கிறது, அதுவே இருப்பு, இறைவன் அப்படிங்கிற நிலையில் நம்ம செய்கிற அன்பு நம்மை வந்து தனித்துவப்படுத்துவது கிடையாது. இறைவனே இந்த ஊடகத்தின் வழியாக வெளிப்படுகிறான்ங்கிற தன்மயமாதல், அதுதான் இங்கே பிரேமை வந்து தன்மயமாக மாற்றம் அடையுது. இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பக்தி என்பது பிரேமை, பிரேமை என்பது தன்மயம், தன்மயம் என்பது அத்வைதம். இவ்வளவுதான் விஷயம், சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அத்வைதம்னா இரண்டற்றது. ஏன் இரண்டற்றது? ஒன்று மாத்திரமே இருக்கிறது, இருப்பு மாத்திரமே இருக்கிறது, இறைவன் மாத்திரமே இருக்கிறான் என்பதனால இங்க அத்வைதம் தான் நிலைநாட்டப்படும். எங்க போனாலும் அத்வைதத்தை தான் வந்து கடைசியா முடிக்கணும். இந்த பிறவியில நீங்க அத்வைதத்தை எடுத்துக்கலனாலும் இன்னும் பல பிறவிகள் எடுத்தும் ஒரு டைம் நீங்க எப்ப அத்வைதத்துல வரீங்களோ அப்பதான் பிறவி முடிக்க முடியும், இல்லைன்னா பிறவி முடிக்க முடியாது. ஏன்னா இங்க எப்போ இருப்பு மாத்திரமே இருக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப மனசு இருக்காது, அங்க அன்பு மாத்திரமே இருக்கும், அறிவு மாத்திரமே இருக்கும், அது மீண்டும் உடல் எடுக்காது. ஏன்னா அந்த உணர்வு கலந்துடும். அப்ப அந்த நிலையில பக்தன் கிடையாது, பக்தி கிடையாது, அங்கு பரமம் மாத்திரமே இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து முக்கியமான அந்த பரமன் என்பவர் யாருன்னா அன்பே வடிவாக இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த அன்புக்கு விளக்கம் நாம் சொல்ல முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் அந்த அன்பை வந்து நீங்க அறிவுன்னு பாக்குறீங்களா, அமைதியா பாக்குறீங்களா, ஆனந்தமா பாக்குறீங்களான்னா, அன்புன்னு இருந்துட்டா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இதெல்லாம் இல்லாம அன்பு இல்லையில்ல. அன்புன்னா அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, அது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அங்க அமைதி, ஆனந்தம், அறிவு எல்லாமே சேர்ந்ததுதான் பிரம்மம். அப்ப அந்த பிரம்மத்துக்கிட்ட ஒன்றே ஒன்றுதான், இயக்கத்துவமா நான் மட்டுமே இருக்கிறேன்ங்கிற நிலைப்பாடு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதைத்தான் இங்க வந்து நாரதர் கடைசியா முடிக்க போறார். அப்ப இங்க முதல்ல வந்து ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய முதல் சூத்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 67வது சூத்திரம் தொடங்குறோம். அது என்ன அப்படின்னா, பக்தா ஏகாந்தினோ முக்கியாக, பக்தா பக்தர்கள் ஏகாந்தினான ஒருமுகப்பட்டவர்கள், ஒரு நிலையில் நிற்பவர்கள், முக்கியாக உயர்ந்தவர்கள், பிரதானமானவர்கள், முக்கியமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன நாரதர் புரிய வைக்கிறார் அப்படின்னா, உண்மையான பக்தன் ஒருமுகப்பட்டவன், அப்படிப்பட்டவன் உயர்ந்தவன் அப்படிங்கறதுதான் இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். அதாவது இந்த சூத்திரம் எப்படி நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னா, முதல் சூத்திரம் 5வது அத்தியாயத்தினுடைய முதல் சூத்திரம், யாரெல்லாம் இயக்கத்துவமான நிலையில் ஒருமுகமான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்டுங்க, இவ்வளவுதான் விஷயம். அப்ப இதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். அப்ப எப்படிப்பட்ட விஷயம், உயர்ந்தவர்கள் அப்படின்னா உத்தமர்கள் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? இயக்கம் ஒன்று மட்டுமே இருக்கிறது, இறைவன் மாத்திரமே இருக்கிறான்ங்கிற நிலையில இருப்பாங்க. பல இறைவர்கள் இருக்கிறார்கள், பல விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு திசை மாறி போக மாட்டாங்க. அப்ப மனதில் வேற்றுமைகள் இல்லாதவர்கள், மனம் ஒருமுகப்பட்டவர்கள், அவர்கள் இறைவன் பால் எப்போதும் இருக்கின்றவர்கள், அதுதான் மிக உயர்ந்த பக்தி, பராபக்தி என்று இங்க சொல்லிட்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஏகாந்த பக்திங்கிறார். ஏன்னா பக்தா ஏகாந்தினகா, அதாவது ஒருமுகப்பட்ட பக்தி, வேற எந்த சிந்தனையும் இல்லை, அந்த இருப்பில் மட்டுமே எப்போதும் இருக்கின்ற நிலை, அதுதான் ஏகாந்த பக்தி என்று ஒரே இலக்கு ஒரே முடிவு அப்படின்ற நிலையில இங்க சொல்றார். அப்போ இதனுடைய அர்த்தம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சாதாரண பக்தி என்ன பண்ணுவோம்னா, நான் வேறு கடவுள் வேறுன்ற இருமைகள் இருக்கும். அப்புறம் அந்த கடவுளும் பல கடவுள்கள், அப்புறம் கடவுளுக்கு வேறாக இந்த உலகம், இப்படியே நமக்கு பிரிவினைகள் பெருசாகிட்டே இருக்கும். ஆனா இங்க ஏகாந்த பக்தியில கடவுள் மட்டும்தான் இருக்கிறார், இறைவன் மாத்திரம்தான் இருக்கிறான் என்பது தெளிவா புரிஞ்சிடும். அப்புறம் சாதாரண பக்தியில வந்து தேவைக்கான பக்தி, கடவுள் இடத்துல எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரு தேவை, அதனால கடவுள் இடத்துல பக்தி செய்யறது சாதாரண பக்தி. ஆனா ஏகாந்த பக்தியில எந்த தேவையும் இல்லை, அன்புக்காக பக்தி, இறைவனும் நானும் வேறு வேறு இல்லை என்ற அந்நியம் இல்லாத பக்தி எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால் தூய அன்பு, பராபக்தியின் அடிப்படையில் இருக்கிறது, தூய பிரேமையின் அடிப்படையில் இருக்கிறது என்பது ஏகாந்த பக்தியில பார்க்கிறோம். சாதாரண பக்தியில வந்து கேப் இருக்கும், இடைவேளை உண்டு. இடைவேளைனா எப்படி? டைம் டைம் எடுத்து சாமி கும்பிடுறது, அதாவது இன்னைக்கு காலையில 7-8 பூஜை பண்ணுவேன், அப்புறம் மறுநாள் தான் 7-8. ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு அவசரமா ஒரு அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா சாமிக்காக ஒதுக்குவேன். வேக வேகமா கும்பிட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன்னா அப்புறம் சாமியாவது பூதமாவது, அதை பத்தில எனக்கு ஒன்றுமே தெரியாது. அடுத்த நாள் காலையில தான் மீண்டும் சாமியை நினைப்பேன். அப்போ இந்த சாதாரண பக்தி என்னன்னா இடைவேளை. ஆனா இங்க சொல்ற ஏகாந்த பக்தி இடையறாதது, எப்போதும் அந்த இருப்பிலேயே இருப்பது, அதுதான் பராபக்தி. அப்ப அப்படிப்பட்ட பக்தி செய்கின்றவர்களை வந்து முக்கியாகங்கிறார். இவர்களே உயர்ந்தவர்கள். ஏன் இவர்களை உயர்ந்தவர்கள் அப்படின்னு இங்க நாரதர் போற்றுறார் அப்படின்னா, இந்த சூத்திரம் வந்து பக்தர்களை புகழுது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்ப இது வரைக்கும் பக்தியை பார்த்தோம், இப்ப பக்தனுடைய தன்மையில பக்தரை புகழ்றார். இப்போ ஏன் வந்து இவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நாரதர் புகழ்றார் அப்படின்னா, அவர்கள் மனம் சிதறவில்லை, அவர்கள் நோக்கம் முழுவதும் ஒரே திசை, அதனால் அவர்கள் ஏகாந்தமாய் அந்த இறையினோடு இரண்டரை கலந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். அப்ப நாம் இதுக்கு உதாரணம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ சூரிய ஒளி இருக்கு, அந்த சூரிய ஒளி வந்து இந்த பூமியை நோக்கி பரவுது, அதனுடைய பரவலானது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு வெப்பத்தை உண்டு பண்ணுது. அப்ப நம்ம வெளியே போனா அப்ப அனல் பறக்குது, சூடா இருக்குது அப்படின்னு நம்ம சூரிய வெளிச்சத்தினுடைய ஒளிய வெப்பமா நம்ம உணர்றோம். ஆனா அதே சூரிய ஒளிய ஒரு குவி லென்ஸ் எடுத்து நீங்க வந்து லென்ஸ் வழியா உள்ள அனுப்புங்களேன், அந்த சூரிய ஒளி லென்ஸுக்குள்ள ஊடுருவி வெளியே வந்த உடனே எதையாவது ஒண்ணு அங்க கீழே இருக்குன்னா அதை பத்திக்கு பார்க்கும். அது பேப்பரோ வைக்கோலோ ஏதாவது எரியக்கூடிய பொருள் கீழே இருந்ததுன்னா நீங்க ஒருமுகப்படுத்தப்பட்ட அந்த சூரிய ஒளியானது தீப்பிடிச்சுக்கும். ஏன், சாதாரணமா இருந்தா அந்த வெப்பம் ஒன்றும் பண்ணாது, ஆனா அந்த வெப்பத்தை நீங்க ஒருமுகமா குவிச்சிட்டீங்கன்னா அது தீயாக மாறி விடுறதுலவா, அது போல சொல்றாரு இந்த இடத்துல. ஏன்னா அப்படிப்பட்ட வெப்பம் தீயாக மாறுவதற்கு என்ன காரணம்னு கேட்டா, ஒரு இடத்தில் அதை நிலைநிறுத்துவது, ஒருமுகப்படுத்துவது, பரவலாக இருக்கின்ற வெப்பத்தை ஒரே இடத்தில் குவிப்பதினால் அங்கு தீ உண்டாவது போல, பரவலாக இருக்கின்ற மனதை ஒரே இடத்தில் குவிப்பதினால் அங்கு அறிவு பிரகாசிக்கிறது, அன்பு பிரகாசிக்கிறதுங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க உதாரணமா சொல்றார். அப்ப ஏகாந்த பக்தி என்பது வாழ்க்கையில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்முடைய உள்ள தெளிவுல தான் வரும். மற்றபடி வேற என்ன பண்ணிட்டு இருந்தாலும், வெளியே நம்ம என்ன காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் வராது. ஏன்னா இங்க ஏகாந்த பக்தி பராபக்தி என்பது நம்முடைய உள்ளம் வந்து தெளிவடைய வேண்டும், குழப்பம் இல்லாத மனநிலை இருக்கணும். அதான் இப்ப இவர் சொன்னார் இல்லையா, மனம் வந்து பரவக்கூடாது, கண்ட விஷயங்கள்ல பரவக்கூடாது, ஏகமாக்க ஒரே இடத்துல குவியணும், அதுதான் ஏகாந்த பக்தி. எங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், இந்த சாமி ஒரு நாள், அந்த சாமி ஒரு நாள், இப்படி நம்ம பக்தியெல்லாம் எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு போவோம், செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில், புதன்கிழமை பெருமாள் கோயில், வியாழக்கிழமை ஏதாவது குரு பகவான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது, வெள்ளிக்கிழமை அம்பாள், சனிக்கிழமை பெருமாள், ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது சூரிய பகவானை பார்க்கலாமா அப்படின்ட்டு, இப்படிதான் அந்த டேஸை வந்து கால்குலேட் பண்ணி கடவுளை பிரித்து இப்படி தான் நம்ம பக்தி எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னா ஜோசியர்கள் தான் காரணம். திருப்பி ஜோசியர்கள் தான் சொல்லுவேன், ஏன்னா இப்படி மனிதர்களை வந்து மடைமாற்றி விட்டார்கள். அப்போ இதனால பக்தின்னா கடவுளை வந்து பலவிதமாக வழிபாடு பண்ணுறது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தேவதையை உருவாக்கிக்கிறது, அப்புறம் அந்த நாட்களை கணக்கு வச்சுக்கிறது, அதை வச்சு கடவுளுக்கு வந்து டேஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, இப்படி தான் வந்து நம்முடைய பக்தி வந்து ஸ்பிளிட் ஆகி அப்படியே செதறி கிடக்குது. ஆனா இங்க வந்து நாரதர் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாம் கௌனி பக்தர்கள், அவர்களால இறைவனை உணரவே முடியாது, அவர்களுக்கு இன்னும் பிறவிகள் இருக்கு. ஆனா பராபக்தி செய்யற ஞானி தான் மீண்டும் பிறக்க மாட்டான், ஏன்னா அவன் இறைவனோட இரண்டரை கலந்துட்டான். அப்ப அது ஏகாந்த பக்தியாக மாறிவிடுகிறது. அப்போ அவர்கள் வந்து எப்படி அந்த ஏகாந்த பக்தியில ஞானியினால இருக்க முடியுது, உள்ள தெளிவு. அவருக்கு எப்படிங்க உள்ளம் தெளிவாச்சு, இது போன்ற உயரிய சாஸ்திரங்களை உள்வாங்கியதனால புரிஞ்சிடுச்சு, கடவுள் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற தெளிவு அடைஞ்சிட்டார். அதனால அவர் வந்து ஏகாந்த பக்தியில இருக்க முடியும், மற்றவர்களால் இருக்க முடியாதுங்கிறத இங்க சொல்றார். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எல்லாமே இறைத்தன்மைக்குள்ள இருக்கு, அதனால ஆரம்பத்துல நான் இறைவனை நேசிக்கிறேன் என்னாலும், இறுதியில நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்ற பராபக்தி நிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும், அதுதான் ஏகாந்த பக்தி, அதுவே அத்வைதம் என்று இந்த சூத்திரம் நமக்கு புரிய வைக்குது. அப்ப இங்க வந்து ஒருமுகப்பாடு மனதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் வந்து கண்ட விஷயங்கள்ல சிதறாம பார்த்துக்கணும், கடவுளை வந்து மாத்தி மாத்தி வழிபடக்கூடாது, அதே மாதிரி அந்த சீசன் சீசன் பக்தி பண்றேன்ட்டு அப்படி ஓடக்கூடாது. இதெல்லாம் வந்து கௌனி பக்தி, அந்த பக்தியை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப இந்த பாடத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா திருப்பி நாம் அந்த கீழே இறங்கக்கூடாது. அதாவது பல கடவுள்களை வணங்குறது, அப்புறம் வெளியே புறத்திலேயே நாட்டம் வச்சுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அஜ்ஞானம், அறியாமை. அந்த நிலையை வந்து விடணும். இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்குள்ளே வந்துட்டா இருப்பது ஒன்றே அது இறைவன் மாத்திரமேன்ட்டு நம்மளை நம்ம பூரணமாக ஒப்பு வச்சிட்டோம்னா போதும், அதுதான் ஏகாந்தம் என்று இங்கே புரிய வைக்கிறார். அப்போது அதுதான் உண்மை நிலை. இப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த சூத்திரத்தை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ இந்த சூத்திரம் சொல்கிற கருத்து என்ன, பக்தா ஏகாந்தினோ முக்கியாக, பக்தர்கள் ஒருமுகப்பட்ட பக்தர்கள், ஒரே திசையில் இருக்கின்றவர்கள், உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றதுனால அந்த ஒருமுகப்பட்ட பக்தி என்பதை நம்ம எந்த அடிப்படையில் பார்க்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா தவறா இந்த சூத்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் ஒருமுகப்பட்ட பக்தியை வந்து ஏதோ ஒரு உருவத்தின் மேலே செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படி உருவத்தின் மீது செலுத்தி வழிபட்டாலும் கூட இறுதியில் அது உருவமற்ற நிர்குணஸ்வரூப பக்தியாக மாறணும். நிர்குண மானச பூஜையாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, அப்படிதான் அந்த பக்தி மாறணும். ஏன்னா அது வெளிப்புற பக்தியாக இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் இருமைகளில் பராபக்தியாக அது மாற்றிக்க முடியாது, ஏகாந்த பக்தியாக மாற்றிக்க முடியாதுங்கிறத இந்த முதல் சூத்திரத்தில் மிக தெளிவாக புரிய வச்சிட்டார். ஏற்கனவே பல சூத்திரங்களை இதை தெளிவுபடுத்திட்டே வந்தார். இங்கேயும் பக்தனுடைய பெருமை அந்த உயர்ந்த பக்தனை பற்றி இங்கே புரிய வச்சிட்டார். அடுத்தது ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது சூத்திரம். கண்டாபரோத ரோமஞ்ச ஆஸ்ருபி பரஸ்பரம் லபமானாக பாவயந்தி குலானி பிருத்திவீம்ச. கண்டாபரோதானா குரல் தடைப்படுவது, ரோமஞ்சான்னா மயிர் கூச்சரிதல், அதாவது நம்முடைய மயிர்கால்கள்லாம் எழுந்து நிற்கிறது, நிமிர்ந்து கொள்வது. ஆஸ்ருபிகினா கண்ணீர் விடுவது. பரஸ்பரம் லபமானான்னா ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்வது. பாவயந்தி குலானி பிருத்திவீம், இங்க என்ன சொல்ல வராருன்னா, குரல் தடைப்பட்டு மயிர்கால்கள் எல்லாம் எழுந்து நின்று கண்ணீர் வந்து ஒருவருடன் ஒருவர் பக்தியில் பேசிக்கொண்டு அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் பூமியையும் புனிதமாக்குகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த சூத்திரம் வந்திருக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த உண்மையான பக்தி, அந்த பராபக்தி, அந்த பூரண அன்பு, அந்த தூய பிரேமை வந்துவிட்டால் அது வெளிப்படுகின்ற நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பக்தர்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா அது வெளியில ஒரு புனித சக்தியாகவே மாறிவிடுகிறது என்று பார்க்கிறோம். ஏன்னா இங்கே பக்தி வந்து நம்ம மூலமாக பிரகாசிக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஏற்கனவே நாரதர் என்ன சொன்னாருன்னா, அதாவது இறைவன் பிரகாசிக்கின்ற பாத்திரம் வேணும்னு சொன்னார். சரியான பாத்திரத்தில் தான் இறைவன் பிரகாசிப்பான் அப்படின்னு சொன்னார். அப்போ நாம் கூட சொன்னோம், அப்போ இறைவன் வந்து இந்த படைப்பில் எல்லாத்துலேயும் இல்லையா அப்படின்னு கேட்டால், எல்லாத்துலேயும் இருக்கிறான். அதாவது ஒரு அறிவு தாவரத்திலிருந்து ஆறு அறிவு மனிதர்கள் வரைக்கும் எல்லா உடல்களுக்குள்ளும் இறைவன் ஊடுருவி இருக்கிறான். ஏன்னா எல்லாமே இறைத்தன்மையாக இருக்கு. ஆனாலும் அந்த இறைவன் வெளிப்பட்டு பிரகாசிக்க வேண்டுமானால் அதற்கான பாத்திரம் தயாராக இருக்க வேண்டும் என்று நாரதர் கடந்த சூத்திரத்தில் சொன்னார்னு நான் சொன்னேன். அப்போ ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இப்போ நம்ம இடத்துலையும் இறைவன் இருக்கிறான், ஒரு புழு பூச்சியில் இடத்துல இறைவன் இருக்கிறான். ஆனால் எல்லாமே இறைவனை தெரிஞ்சுக்கிச்சா, இறைவனை பற்றி புரிஞ்சுக்கிச்சான்னா இல்லையே. அது ஐந்தறிவுக்குட்பட்ட ஜீவராசிகள் வரைக்கும் இறைவன் யார் நான் யாருன்னு புரிஞ்சுக்கவே புரிஞ்சிக்காது, அதனால் அவைகளை விட்டுடுங்க. ஆனால் மனிதர்களாக இருக்கிற நாம் மட்டும் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்மகிட்ட பகுத்தறிவு இருக்கு, படிப்பறிவு இருக்கு, ரெண்டு இருக்கு. அப்போ படிப்புங்கிறது எதை சார்ந்திருக்கணும், இது போன்ற அத்தியாத்ம ஞானத்தை படிச்சுட்டிங்கன்னா நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற ஒரு தெளிவு வந்த பிறகு நம்ம இடத்துல இறைவனை பற்றி ஒரு புரிதல் வந்துடுது. அப்போ நாம் எதிர்பார்க்குற மாதிரி இறைவன் இல்லை, இறைவன் உண்மையிலேயே வடிவத்தில் இல்லை, அவன் நிர்குணஸ்வரூபமாக இருக்கிறான், உணர்வாக இருக்கிறான், உயிராக இருக்கிறான்னு நமக்கு புரிஞ்சிடும். அப்போ அந்த நிலையில் அது புனித சக்தியாக வெளிப்படுகின்ற பாத்திரமாகவே இந்த உடலும் மனசும் மாறிடும். அப்படி மாறின உடனே வெளிப்பட்டவர்கள் யாரு, திருவள்ளுவர், திருமூலர், ஔவையார், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இப்படி அடுக்கிட்டே போகலாம். ஏன்னா இவர்களெல்லாம் யாருங்கன்னா இறைவன் பிரகாசிக்கின்ற பாத்திரங்கள். இவர்களெல்லாம் இறைவன் பிரகாசிக்கின்ற பாத்திரங்கள். ஏன்னா இவர்கள் மூலமா இறைத்தன்மையை எப்படி பிரகாசிக்க வச்சிருக்கு, திருவள்ளுவர் அடித்த திருக்குறள் எல்லாம் ஒரு சாதாரண நாள் எழுத முடியுமா? ஆனால் திருவள்ளுவர் அழகா அத்தனை குறள் கொடுத்துருக்காரு. திருமூலர் எழுதிய திருமந்திரம் எல்லாம் ஒரு சாதாரண நாள் எழுத முடியுமா? ஆனா திருமூலர் அவ்வளவு அருமையான மந்திரங்களை கொடுத்துருக்காரு. சொல்லிக்கிட்டே போகலாம், அகத்தியர் இப்படி நிறைய சித்தர் பெருமக்கள், அப்புறம் உபனிஷத்தை எழுதுற ரிஷிகள், இவளெல்லாம் யாருங்கன்னா இறைவன் பிரகாசித்த பாத்திரங்கள். அப்ப எல்லா பாத்திரத்திலையும் அவன் பிரகாசிக்கிறது இல்ல, தூய்மையான பாத்திரத்தில் தான் பிரகாசிப்பான். தூய்மையான நீரா இருக்கணும், அதுல தான் எல்லாம் பார்க்க முடியும். கலங்கிய நீர்ல எதையுமே பார்க்க முடியாது. அப்ப அது மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, தூய்மையான மனதிலே, ஏகாந்தமான மனதிலே இறைவன் பிரகாசிப்பான். அப்ப இந்த இடத்துல அந்த பரிபூர்ண அன்பு வெளிப்பட்டு புனித சக்தியாக மாறும்போது அப்படிப்பட்ட பக்தன் இடத்துல குரல் தடைப்பட்டு ரோமங்கள் நிமிர்ந்து நின்று கண்களிலே கண்ணீர் வந்து அப்படிப்பட்ட ஒரு பக்தி. அந்த பக்தி என்ன, உணர்வு பூர்வமான பக்தி, உணர்ச்சி பூர்வமான பக்தி இல்ல, தன்னைத்தான் உணர்ந்து கொண்ட அருமையான நிலையில அந்த பக்தன் தன் குடும்பத்தையும் பூமியையும் புனிதமாக்குகிறான் என்று சொல்றாரு. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு உயரிய சிந்தனை பாத்தீங்களா. இங்க நாரதர் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தி செய்கின்ற பராபக்தன் எப்படி தன் குடும்பத்தையும் இந்த பூமியையும் புனிதமாக்குறான் அப்படின்னா, இப்ப திருவள்ளுவர் வந்து அப்படி ஒரு பாத்திரமா மாறினதுனால அவருடைய குடும்பமும் இந்த பூமியும் சுபிட்சமா இருக்கா இல்லையா. அவர் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலயும் அவருடைய குடும்பம் சுபிட்சமா இருந்தது. அவர் வந்து கொடுத்த திருக்குறள் மூலமா இன்றைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் சுபிட்சமா இருக்கிறாங்களா இல்லையா. திருவள்ளுவருடைய வாழ்க்கையை கடைபிடிக்கிறவங்க எல்லாருமே சுபிட்சமா இருப்பாங்க. ஏன்னா திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல எல்லாம் மனிதன் எப்படி வாழணும் அப்படின்ட்டு அருமையா ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் விளக்கிட்டாரு அதிகாரத்துல. அப்ப இது மாதிரி அவர் அழகா புரிய வைக்கிறார் நமக்கு. அது மாதிரி திருமூலருடைய திருமந்திரங்களும் அப்படிதான். இப்படி வாழ்ந்து மறைந்த மகான்கள் எல்லாரும் நீங்க எடுத்துக்கோங்க, அவங்க வெளிப்படுத்தின அந்த நூல்களும் அவர்கள் உபதேசித்த உபதேசங்களும் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டதினால் இந்த பூமி புனிதமாகிறது. ஏனென்றால் இங்கு அதை கேட்பவனெல்லாம் புனிதமாகின்றான். அப்ப அது புனிதத்தன்மை தானே, எல்லாரும் புனிதம் தான் ஆகிறோம். அததான் இங்க சொல்றாரு, அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் பூமியையும் புனிதமாக்குகிறார்கள். அப்படி எப்படிப்பட்ட பக்தனை எங்க தூக்கி உட்கார வைக்கிறார் பாருங்க. அப்ப இங்க வந்து பராபக்தி செய்கின்ற ஞானிதான் இப்படி ஆகிறான், சாதாரண இப்படி ஆக முடியாது. ஏன் ஞானி மட்டும் இப்படி ஆகிறான், அவன் தான் இறைவன் பிரகாசிக்கின்ற பாத்திரம், அவனிடத்துல்தான் இறைவன் வெளிப்பட்டு இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பான். ஒரு சாதாரண ஆளிடத்துல அவன் வெளிப்பட்டு கொடுக்க முடியாதே, ஏன்னா அவன் இருமைகள் இருக்கிறான், அவனிடத்துல எப்படி இறைவன் பிரகாசிப்பான், பிரகாசிக்க முடியாது. அப்ப அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வெளிப்பாடுகள் எப்படின்னா மூன்று முக்கிய லட்சணங்களை சொல்றாரு, குரல் தடை, ரோமஞ்சம், கண்ணீர். ஆனா இவைகள் உணர்ச்சிகள் அல்ல, ஆன்மீக நிறைவு என்று இங்க பொருள் சொல்றாரு. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்குவோம்னா, இறைவனை வந்து பக்தி பூர்வமா பாடும்போது உருக்கமா உருகி, இப்ப திருமூலர் வந்து திருமந்திரம் எழுதும் போது உருகி எழுதியிருப்பார். இன்னும் அருமையா சொல்லணும்னா, நாயன்மார்கள்ல மணிவாசக பெருமான் வந்து திருவாசகம் எழுதும் போது அப்படி ஒரு உருக்கம், அப்படி ஒரு உருக்கத்துல அவரால் திருவாசகத்தை வெளிப்படுத்த முடிஞ்சதுன்னா அவருடைய நிலைப்பாடு பாருங்க, இறைவன் பிரகாசித்த பாத்திரம் அது. எப்படி ஒரு அருமையான திருவாசகத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அப்ப திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகாருன்னு நம்ம சொல்றோமே, அப்படிப்பட்ட ஒரு உருக்கமான நூல் அது. படிக்க படிக்க அப்படியே கண்கள் இருந்து தண்ணீர் கொட்டு கொட்டுன்னு கொட்டும், குரல் தடைப்படும், பாட முடியாது, பாட பாட அப்படியே வாய்ஸ் குறைஞ்சிடும், அப்படியே மயிர்காலெல்லாம் கூச்செறியும், அதாவது ரோமங்கள்லாம் எழுந்து நின்றுடும். ஏன் அப்படி, உணர்வு பூர்வமான பக்தி, உணர்ச்சி பூர்வமான பக்தி கிடையாது, அது தூய்மையான உருக்கம் அப்படின்னு சொல்றார். அப்ப பரஸ்பரம் லபமானாக, அவர்களெல்லாம் ஒன்றாகி விட்டார்கள், ஒன்றாக பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள், இறைவனை பற்றி, அனுபவம் பற்றி, அன்பு பற்றி பேசுகிறார்கள். இதுதான் சச்சங்கம் என்கிறார். பாவயந்தி குலானி இங்க போடுறார் வார்த்தை, பாவயந்தி குலானி. நான் அந்த சூத்திரம் உங்களுக்கு திருப்பி படிக்கிறேன், கண்டாவரோத்த ரோமஞ்ச ஆசுருபிகி பரஸ்பரம் லபமான பாவயந்தி குலானி பிரதிவீம்ச. அப்ப பரஸ்பரம் லபமானா அவர்கள் எல்லாம் ஒன்றாக பேசுகிறார்கள், பரஸ்பரம் ஒன்றாக பேசுகிறார்கள். எதை பேசுகிறார்கள், இறைவனை பற்றி, அனுபவம் பற்றி, அன்பு பற்றி பேசுகிறார்கள். பாவயந்தி குலானினா அவர்கள் நிலை மட்டும்தான் அப்படி, அப்படிப்பட்ட அவர்களுடைய நிலையிலே அவர்களுடைய குடும்பமும் சுற்றமும் எல்லாம் உயர்கிறது. பிரதிவீம்ச, அந்த இருப்பு உணரப்பட்டது. அது யாருக்காக? இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்காக. பிருத்திவி, பிருத்திவி அப்படின்ற வார்த்தை என்ன? பிருத்திவின்னா இந்த பூமி, ஒட்டுமொத்த பிரபஞ்சம். இந்த பூமிக்காகவே, இந்த உலகத்துக்காகவே வந்திருக்கிறார்கள். இறைவன் பிரகாசிக்கின்ற பாத்திரமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மிக அருமையான ஒரு சூத்திரத்தை இங்க முன்வைக்கிறார். அப்ப இதுதான் உயர்ந்த நிலைங்க, பராபக்தி. அதாவது இது வரைக்கும் பக்தி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தார். அப்படி பக்தி செய்யற பக்தனுடைய நிலையை இங்க புரிய வைக்கிறார். நாம செய்யறதெல்லாம் பக்தியா, நாம எல்லாம் பக்தர்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா பக்தனுடைய நிலை இங்க நிரூபணம் செய்யறார். இவன்தான் பக்தன். இவன் எப்படி இருக்கிறான் பக்தன்? இவனால் இந்த உலகம் சேமம் அடைகிறது. இவனால் இவனுடைய குடும்பம், சுற்றம், உறவுகள், உற்றார், உலகமே சுபிச்சம் அடைகிறது. அப்போ இப்படிப்பட்ட நன்மையின் பொருட்டு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிகழ்வில் புனிதம் என்றார் இவர். பிருத்திவீம் ச, தற்காலத்திலே, இந்த நிகழ்காலத்திலே உலகத்துக்காகவே அவர்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த சூத்திரம் புரிய வைக்குது. அப்ப என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் வெளிப்படுகின்ற பாத்திரம்தான் அவர்கள். அவர்கள் தான் உண்மையிலேயே இறைவன், இறை அம்சம். ஏன்னா இறைவன் எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான், எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறான். ஆனால் அவனை நான் பார்க்க வேண்டும்னா எப்படி பார்ப்பீங்க? ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் உயிராய் உணர்வாய் இருக்கிறான். அதை உணரத்தான் முடியும். அந்த உணர்வுங்கிறது நமக்குள்ள பிரகாசிக்கணும். அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் இறைவன் பிரகாசிக்கின்ற பாத்திரம். நாம வந்து இறைவனுக்கு எப்படிப்பட்ட பாத்திரங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். நம்ம கலங்கிய பாத்திரமா இருக்கோமா, தெளிந்த பாத்திரமா இருக்கிறோமாங்கிறத நம்ம உருவாக்கிக்கணும். தெளிந்த பாத்திரம் என்பது தூய மனம், கலங்கிய பாத்திரம் என்பது கலங்கிய மனம். இவ்வளவுதான் டிஃபரண்ட். ரெண்டும் இப்படிதான் புரிய வைக்கிறார். இப்ப நம்ம பக்தி செய்கிறன்ட்டு கண்டபடி கலங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒரு நாளும் பிரகாசிக்க முடியாது. தெளிவடையணும். அப்ப அந்த தெளிவு எப்ப வரும்னா, இது போன்ற உயரிய ஞானத்தினாலதான் தெளிவடைய முடியும். ஞானியாலதான் பராபக்தி செய்ய முடியும். நம்ம ஏற்கனவே பக்தர்களுடைய நிலைகளையும் பார்த்துட்டோம். ஆர்த்தா, அர்த்தார்த்தி, ஜிக்னாசு, ஞானி. அப்ப ஞானி மட்டும்தான் இங்க வந்து இறைவனை பிரகாசிக்கக்கூடிய சிறந்த பாத்திரம் அப்படிங்கிறத இங்க புரிய வச்சிட்டார். அப்ப இங்க வந்து இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளா பார்க்க முடியுது. அப்ப அன்பு வந்து உச்சத்தை அடைந்து விட்டால் அது உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் நன்மை செய்வதாகவே மாறிவிடும். அது உள்ளே நிறைந்து வழிய ஆரம்பிக்கும். அதனால் அது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த சூத்திரம் சொல்லுகின்ற விஷயம். அப்ப இந்த சூத்திரத்தை வந்து நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். கண்ணீர் வருவது, மயிர் கூச்சரிகிறது, அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உணர்ச்சி சார்ந்து அல்ல, அது அன்பின் வெளிப்பாடு. அந்த நிகழ்விலே நடக்கின்ற ஒரு புனிதம் என்று இங்க புரிஞ்சுக்கணும் என்று சொல்றார். அப்படிப்பட்ட அன்பு நிரம்பியவன் இருப்பதனால்தான் இந்த உலகத்தை புனிதமாக்குகிறான் என்று சொல்றார். அப்படிதான் இங்க மகான்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நம்ம படிக்கிற நூல்கள் எல்லாம் அப்படித்தான். இங்க நாரதர் முதல் கொண்டு நம்ம எத்தனை மகான்களை வேணா பார்க்கலாம். அத்தனை மகான்களுமே அந்த நிலையை தன்னுள் உணர்ந்தவர்கள், அந்த பாத்திரமாக மாறியவர்கள். அதனால் அவர்கள் மூலமாக இறைவன் பிரகாசித்து இந்த உலகத்திற்கு எவ்வளவோ விஷயங்களை கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது சூத்திரம். தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி, சு கர்மி குர்வந்தி கர்மாணி, சாஸ்திரி குர்வந்தி சாஸ்திராணி. இங்க என்ன சொல்றாருன்னா, தீர்த்தி குர்வந்தி புனிதமாக்குகிறார்கள், தீர்த்தானி தீர்த்தங்களை, புனித இடங்களை, சுகர்மி குர்வந்தி அதை நல்ல செயல்களாக்குகிறார்கள், கர்மாணி செயல்கள் எல்லாம், சாஸ்திரி குர்வந்தி உண்மையான சாஸ்திரமாக்குகிறார்கள், சாஸ்திராணிங்கிறார். அப்ப இந்த இடத்துல என்ன புரிய வைக்கிறாருன்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், அப்படிப்பட்ட உண்மையான பக்தன், பராபக்தி செய்கின்ற பக்தன், ஒரு ஞானி, அவன் எங்க இருக்கிறானோ அதெல்லாம் புனிதமான இடம். அவன் தீர்த்தங்களை புனிதமாக்குகிறான் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதனாலதானே நம்ம ரிபுகீதை படிக்கும் போது சொன்னோம் இல்லையா, திடஞானி தரிசனமே தீர்த்த மாடல். ஞானியை பார்த்தாலே எல்லா நதிகளிலும் நீராடியதற்கு சமம், எல்லா புனித நதிகளிலும் நீராடியதற்கு சமம். ஏன்னா அப்படிதான் அவன் அவ்வளவு புனிதமாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் ஞானி. அந்த ஞானி செயல்களை செய்வான். ஆனா அந்த செயலெல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாம் இறைவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்கின்ற செயல்களாக இருக்கும். அப்ப அப்படிப்பட்டவன் தான் என்ன பண்றான், இந்த உலகத்துக்கு சாஸ்திரங்களை கொடுக்கிறான். ஏன்னா இங்க அந்த மாதிரி சாஸ்திரங்கள் தானே நாம இங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நாரதர் எழுதிய இந்த பக்தி சூத்திரம் யார் கொடுத்தார்? நாரத மகரிஷி கொடுத்தார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் யார் கொடுத்தார்? திருவள்ளுவர் கொடுத்தார். திருமந்திரம் திருமூலர். அகத்தியர் பல நூல்களை கொடுத்திருக்கார். ஒவ்வொரு ரிஷிகள், ஒவ்வொரு அகத்தியர்கள் எல்லாம் பாருங்களேன், அவ்வை பிராட்டி, இப்படி எத்தனை மகான்கள் வந்திருக்காங்க இந்த பாரத தேசத்துல. அத்தனை பேருமே அந்த இறைவனை பற்றிய நிறைய விஷயங்களை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சாஸ்திரி குர்வந்தி, உண்மையான சாஸ்திரத்தை வெளிப்படுத்துகிறார்கள். சாஸ்திராணி, சாஸ்திரங்களாக அது மெழுகிறது அப்படின்னு புரிய வச்சுக்கார். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, புனிதம் என்பது ஏதோ நாம் தேடி போகிற வெளியே இடத்தில் இல்லை, அது நம்முடைய மனதில் இருக்கிறது, மனிதனின் மனோநிலையில் இருக்கிறது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு மனதளவுல தூய்மையா இருக்கிறீங்களோ, அப்ப நீங்களும் அந்த அளவுக்கு அந்த இறைவனை பிரகாசிக்கின்ற புனிதனாக மாறுகிறீர்கள். அப்ப மனிதனும் புனிதலாகலாம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? மனதளவுல நீங்க தூய்மையாக இருந்தால் புனிதனாக முடியும். மனதளவுல நம்ம குழம்பிக்கிட்டு ஒரே குட்டையில ஒரு மட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருந்தோம்னா பிறவிகள் வந்துடும், திருப்பி திருப்பி பிறவி எடுக்கணும், உடம்பு மாறிடும், ஆசைகள்னால திருப்பி பிறவி எடுத்து சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப புனிதம் என்பது இடத்தில் இல்லை, அது நம்முடைய மனதில் இருக்கிறதுங்கிறதை இங்க புரிய வச்சுட்டு, தீர்த்தி குர்வந்தி தீர்த்தாணிங்கிற வார்த்தையில போட்டு, நாம நினைக்கிற மாதிரி அந்த தீர்த்தத்துல இல்லப்பா புனிதம், அது உண்மையான பக்தன் இடத்துல இருக்கு அந்த புனிதம். அந்த பக்தன் எங்க இருக்கிறானோ அந்த இடமே புனிதம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி அருமையா அந்த இடத்துல புரிய வைக்கிறார். இங்க நாரதர் சொல்ற பக்தன் யாரு? ஞானி. மறந்துடக்கூடாது, ஏன்னா நான் நாலு பக்தர்கள் வகைகளை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்னாசு ஞானி. அப்ப ஞானி தான் பராபக்தி செய்யறான். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஞானின்னா அவன் ஏதோ பக்தியே செய்ய மாட்டான்ட்டு, அவன் தான் உண்மையான பக்தன். நாம செய்யறதெல்லாம் பக்தியே கிடையாது, நாம வந்து கௌனி பக்தி தானே பண்ணிட்டு இருக்கிறோம். நான் வேறு, இறைவன் வேறு, இறைவன் கிட்ட எனக்கு ஏதாவது கிடைக்குமா, என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அங்க வந்தா ஏதாவது குடுப்பியா, இங்க போனா ஏதாவது கிடைக்குமா, அப்படிதான் கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஞானி வந்து எந்த தேவையும் இறைவன்கிட்ட வச்சுக்க மாட்டான், ஏன்னா இறைவனே நானுங்கிறது உணர்றான், தன்னை கரைச்சிக்கிறான், இறைவன் இடத்துல தன்னை முழுமையா கரைச்சி விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவனை பிரிச்சு எடுக்க முடியாதுல்ல, அதாவது கடல்ல கலந்த உப்பு மாதிரி, உப்பை கொண்டு போய் கடல்ல போட்ட பிறகு அந்த உப்பை தனியா பிரிச்சு எடுக்க முடியாதோ, அது மாதிரி ஞானி வந்து இறைவனோட கலந்து விட்டான், அவனை பிரிச்சு எடுக்க முடியாது. அப்ப அங்க இருப்பது இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரமேங்கிற நிலையில ஞானி இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒருவன், தன்னை உணர்ந்து கொண்டவன், எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் தீர்த்தமாகிறது, அந்த இடம் புனிதமாகிறது, அதுதான் அவனுடைய சக்தி, ஞானியினுடைய சக்தி, பராபக்தி செய்கின்ற பக்தனுடைய சக்தி என்று இங்க புரிய வைக்கிறார். சுகர்மி குர்வந்தி கர்மாணி, அவனுடைய செயல் வந்து சாதாரண செயல் கிடையாது, சாதாரண மனிதர்கள் செய்கின்ற சுயநலம் சார்ந்த செயல் கிடையாது. தன்னை உணர்ந்து கொண்டவனுடைய செயல் எல்லாம் செயல் அல்ல, அவைகளெல்லாம் புனிதம், அதெல்லாம் கர்ம யோகம் என்று புரிய வைக்கிறார். ஏன்னா அவனிடத்துல எந்த தேவையும் இல்லை. ஞானி வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்ட்டு என்ன பிசினஸா பண்ணிட்டு இருக்கிறான், அவன் எந்த தேவையும் எதிர்பார்க்க மாட்டான். அவன் வந்து உலகத்துக்கு உபகாரமா வாழ்வான், அவனை வைத்து இறைவன் வாழ்கிறான். அதனால அவன் மூலமா வெளிப்படுகிறதெல்லாம் இறைவனுடைய கட்டளைகளாக இருக்கும், இறைவனுடைய வைபவமா இருக்கும், இறைவனுடைய பெருமைகளா இருக்கும், சாஸ்திரங்களா இருக்கும். அப்படித்தான் ஞானி இருப்பான், அதை தான் இங்க புரிய வைக்கிறார். அவனுடைய செயல் வந்து புனிதம் தூய்மை என்று பார்க்கிறோம். சாஸ்திரி குர்வந்தி சாஸ்திராணி, அப்படித்தான் அவன் சாஸ்திரங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறான். அந்த இருப்பு உணரப்பட்டவுடன் அவை எல்லாம் தன்னுடைய அனுபவமாக வெளிப்படுத்துகிறான். ஆகவே இங்கு சாஸ்திரங்கள் எல்லாம் உயிர் பெறுகின்றன, அந்த ஞானியினால் உயிர் பெறுகின்றன, இறைவனை காட்டி கொடுக்கின்றன என்ற மிக ஆழமான ஒரு புரிதலை இந்த சூத்திரத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க எல்லாம் நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். நம்ம இடம் இடமா கோயில் கோயிலா சுத்த வேண்டியதில்லை, அந்த காரியம் பண்றேன் இந்த காரியம் பண்றேன் அப்படின்னு நம்ம சுயநலமா எந்த காரியம் செய்ய வேண்டியதில்லை. இந்த சாஸ்திரத்தை படிச்சாலே ஞானிகளை நம்ம தரிசனம் பண்ணதுக்கு சமம், ஏன்னா எல்லாம் அவங்க திருவாய் மலர்ந்து எழுதினதுதானே. இப்ப நீங்க திருமந்திரம் படிச்சீங்கன்னா திருமூலர் வெளிப்படுத்திய அவருடைய மனசுல இருந்து வெளிப்பட்ட சாஸ்திரம் அது. இப்ப நாரத பக்தி சூத்திரம் படிச்சீங்கன்னா நாரதர் இடத்துல இருந்து வெளிப்பட்ட சூத்திரங்கள் இதெல்லாம். அப்ப இதை நீங்க படிச்சாலே உங்களுக்குள்ள நாரதர் வந்துடுறாரு, திருமந்திரம் படிச்சாலே திருமலர் வந்துடுறாரு. நான் ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எல்லாம் உணர்வுல இருக்கிறாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உடல்ல கிடையாது. ஏன்னா அவங்களே உடல் எதற்காக எடுத்திருக்காங்கன்னா, உபயோகமா இந்த உலகத்துக்கு சாஸ்திரங்களை கொடுக்கணுங்கிறதுக்காக இறைவன் அவர்களை கருவியா வச்சு அந்த பாத்திரத்தை தேர்ந்தெடுத்து பிரகாசிச்சிருக்கிறான். அதனால அவங்க எப்பவும் இருப்பாங்க. அவங்க வருவதும் இல்லை போவதும் இல்லை. ஏன்னா உணர்வா மாறினவங்க எங்க மரணம் அடைகிறது இல்லை இல்லையா? அப்ப அதனால நீங்க வந்து திருக்குறள் படிச்ச உடனே திருவள்ளுவரா மாறிடுவீங்க, திருமந்திரம் படிச்சா திருமூலர், இந்த நாரதர் பக்தி சூத்திரம் படிச்சா நாரதர் தான். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், மூன்று விஷயங்கள்ல, இடமாகட்டும் செயலாகட்டும் சாஸ்திரமாகட்டும் மூன்றும் ஒன்றே. ஏனென்றால் அங்க இருப்பு மாத்திரமே உணரப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க புரிய வைக்கிறார். ஏனென்றால் அங்க அப்படிப்பட்ட ஞானி நடமாடும் கோவில்ங்கிறார். ஞானிங்கிறவன் வந்து இந்த உலகத்துல ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்கிற கோயில் கிடையாது. இந்த இடத்துல கோயில் கட்டுறதுனா அதான் புனித ஸ்தலம்னு சொல்ல வேண்டியதில்லை. அவன் எங்கெல்லாம் போறானோ அதெல்லாம் புனிதம். அப்படிதான் இருப்பு உணரப்பட்டது. அனைத்திலும் ஒரே தன்மையை அந்த இறைவனையே பார்க்கிறார். அவர் தான் ஞானி. அவர் இருக்கும் இடம்தான் புனிதம். அவர் செய்யும் செயல்தான் புனிதம். அவர் பேசும் வார்த்தை தான் சாஸ்திரம். அப்ப இங்க ஆன்மீகம் என்பது இடம் சார்ந்தது கிடையாது, அது நிலை சார்ந்தது, அந்த இறை நிலையை சார்ந்தது. இங்க இந்த சூத்திரத்துல என்ன புரிய வச்சுக்கிறாருன்னா, ஒரே வரியில நமக்கு அழகா புரிய வைக்கிறார், நீ மாறினால் உலகம் மாறும். அப்ப நான் மாறுவதுன்னா எப்படி நான் மாத்திக்கணும், என்னுடைய மனோநிலையில் நான் மாற்றம் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட மனோநிலை, ஏகாந்த மனோநிலை, மனம் வந்து அலைப்பாயாம சிதறல் இல்லாம ஒருமுகப்பட்ட மனநிலையாக மாறினா நமக்கு அந்த இறைவன் பிரகாசிக்கின்ற பாத்திரமாக அது பயன்படும். அதுதான் உள்ளம்ங்கிற நிலைக்கு உயரும் என்று நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்ப இதுதாங்க நீங்க இங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்ப இந்த சூத்திரம் வந்து இப்படி அழகா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஞானி வந்து எல்லாவற்றையும் புனிதமாக்குகிறான்னு சொல்லிட்டு நாம்பளும் உடனே ஞானியாட்டம் ஆயிட்டோம், அப்ப நம்ம போற இடமெல்லாம் புனிதமாகும்னு நினைச்சிட்டோம்னா அதுக்கு பேர் என்ன, ஈகோ. ஏன்னா இங்க ஈகோவே இருக்கக்கூடாது. ஞானி வந்து அதெல்லாம் எதிர்பார்த்து செய்யறதில்லை. அதை வந்து ரிபுகதை எப்படி சொல்லும், திடஞானி தரிசனமே தீர்த்த மாடல். ஒரு திடஞானியை தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கங்கையில குளிச்சதோ பெரிய பெரிய நதிகளில் குளிச்சதுக்கான தரிசனம், அந்த தீர்த்தம். நீங்க போய் கங்கையில குளிச்சா கூட உங்களுக்கு புனிதமாயிட்டீங்க, புண்ணியம் வருதான்னு தெரியாது. ஆனா ஒரு ஞானியை தரிசனம் பண்ணிட்டா திடஞானி தரிசனமே தீர்த்த மாடல், அதை ரிபுகதை சொல்லுது. அதை நாரதர் இங்க சொல்றாரு, அந்த ஞானி தான் தீர்த்தம், அந்த ஞானி தான் சாஸ்திரம், அந்த ஞானி தான் எங்கெல்லாம் இருக்கிறானோ அது புனிதம். அப்படிதான் இங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இந்த ஞானியினுடைய நிலைப்பாடு இருக்கே தவிர, தன்னை ஞானி என்று பிரகடனப்படுத்திக்கிட்டோ நான் எங்கெல்லாம் போறேனோ அந்த இடம்லாம் புனிதம் ஆயிடும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாலோ அதுக்கு பேர் ஈகோ. அவன் ஞானியா இருக்க முடியாது. அப்ப அகங்காரம் கரைந்திருக்கணும், அங்க எதுவுமே இல்லை, அவன் தான் உண்மையான ஞானி. அப்ப இங்க பக்தன் புனிதமாகிறான். எப்படி, இந்த ஞானத்தினால அவன் இருக்கின்ற இடம் புனிதமாகிறது, அவன் செய்கின்ற செயல் சுத்தமாகிறது, அவனால் சாஸ்திரம் உயிர் பெறுகிறது. இதுதான் ஏகாந்த பக்தனின் மகிமை என்று இந்த சூத்திரத்துல புரிய வச்சிட்டார். அப்ப நீ புனிதமானால் இந்த உலகமே புனிதமாகும் அப்படின்னு நம்ம ஒரே வரியில புரிஞ்சுக்கலாம். இந்த சூத்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள் என்னன்னா, நீ புனிதமானால் இந்த உலகமே புனிதமாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நாம புனிதமாகணும்னா என்ன பண்ணணும், மனது அளவுல தூய்மையா இருக்கணும், ஏகாந்த மனநிலைக்கு வரணும், மனச்சிதறல் இருக்கக்கூடாது, மனசு வந்து கண்ட விஷயங்களை பற்றக்கூடாது, கடவுள்களையும் மாத்தி மாத்தி வழிபடக்கூடாது. ஏன்னா இருப்பது இருப்பு மாத்திரமே, தூய அறிவு மாத்திரமே, அந்த பிரேமை அந்த உணர்வு மாத்திரமே என்று நம்ம அன்பு செலுத்தினா அதுதான் பராபக்தி என்று புரிந்து கொள்ளணும். இதைதான் நாரத பக்தி சூத்திரம் பேசுது. அப்படிப்பட்ட பக்தனுடைய பெருமையை இப்ப பேசிக்கிட்டு இருக்கார். அடுத்தது நான்காவது சூத்திரம், தன்மையா ஒரே வார்த்தைப்பட்டார். நாலாவது சூத்திரத்துல ஒரே வேர்டு தன்மையா. தன்மையான என்னன்னா தத், அது மய, அது மயமாகவே அது தன்மயம். அப்ப என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், தத்மய தன்மயா. தத்துனா அது, எது, இறைவன், பரமன், பிரம்மம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் மயமாக அதுவாகவே, அப்ப முழுமையாக அதுவாக மாறிவிடுவது தத்மயம் தன்மயம். அப்ப இங்க தன்மயம்னா என்னன்னா அதுவாகவே ஆகிவிடுகிறாய், அதுவாகவே இருப்பவர்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்ப ஞானிகளை இங்க எப்படி பார்க்கிறார் நாரதர்? அதாவது நாரதர் வந்து இப்ப பக்தர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கார். இப்ப நான் வந்து நான் இந்த அத்தியாயமே நான் சொல்லிட்டேன், இது வரைக்கும் பக்தியை பத்தி பேசினார், இப்ப பக்தரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கார். இந்த இடத்துல அவர் தன்மையான்னு சொல்றத யார? உயர்ந்த பக்தனை, அதாவது உத்தம பக்தர்களை. ஏற்கனவே சொன்னேன் உயர்ந்த பக்தர்கள் எப்படி இருப்பாங்க, ஒருமுகப்பாடு, மனம் ஒருமுகப்பட்டவர்கள் உயர்ந்தவர்கள், மனச்சிதறல் இருப்பவர்கள் உயர்ந்தவர்கள் கிடையாது. அவர்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருப்பாங்க, கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, கண்டபடி பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க, கடவுள் வழிபாடுகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் வந்து தன்மையா நிலைக்கே வர முடியாது. இங்க தன்மையாங்கிறது அவர்கள் அதுவாகவே அந்த பரமனாகவே மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க மைய கருத்து என்ன அப்படின்னா, பக்தன் என்பவன் பக்தி செய்பவன் அல்ல, அதுவாகவே இருப்பவன் அப்படிங்கிற ஒரு அருமையான பாயிண்டை இங்க புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம்? அப்ப பக்தன் என்பவன் பக்தி செய்பவன் அல்லன்னு சொல்றாருங்களே, ஏன் இப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அதானே சொன்னாரு, நீ அர்த்த பக்தனா அர்த்தார்த்தி பக்தனா ஜிக்னாசுவா, மூன்றுமே கௌனி பக்திப்பா, அந்த பக்தி செய்யறதுனால உனக்கு இருமைகள் தானே இருக்கும். ஆனா ஞானியோ பராபக்தி செய்யறான், அவன் நான் வேறு இறைவன் வேறு என்று இருமைகள் இல்லை, அந்நியம் இல்லாத பக்தி, அனன்ய பக்தி, அப்ப அதுவாகவே இருக்கிறானே, அவன் தானே உயர்ந்த பக்தன். அப்ப அப்படிப்பட்ட பக்தன் அந்த பரமனாகவே இருக்கின்றான், அதுதான் தன்மயம் என்ற நிலை. ஏன்னா இப்ப சாதாரண பக்தி வந்து நான் இறைவனை நேசிக்கின்றேன்னு நம்ம நினைக்கிறோம், உயர்ந்த பக்தி என்பது இந்த இறைவன் என்னுடையவன், நான் இறைவனுக்கு விருப்பமானவன் என்று நாம் இறைவன் மேல ஒரு பற்று வைக்கிறோம். ஆனா உச்சம் என்ன தெரியுமா, நானும் அவனும் வேறு வேறு இல்லை என்று நான் அதுவாகவே மாறி விடுகின்றது தான் தன்மயம். அப்ப இங்க தன்மயம்ங்கிற விஷயத்த ரொம்ப ஆழமா நாரதர் இங்க ஹைலைட் பண்ணி காட்டுறார். இந்த நாரத பக்தி சூத்திரமே தன்மயத்தை தான் முக்கியப்படுத்தி வருது. அப்ப இந்த தன்மயம் என்பது ஒரே வார்த்தையில நம்ம வேதத்தினுடைய பிரமாணமா எடுத்துக்கிட்டோம்னா, ரிஷிகள் சொல்ற வார்த்தை தான் தத்துவமசி, அதுவே நீ. அதை புரிஞ்சுக்கிட்டவன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றான் இல்லையா, அதுதாங்க தன்மயம். தன்மயம்னா நானே பிரம்மம். அப்ப இங்க பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது, அவன் பக்தி செய்பவன் அல்ல, அந்த பக்தன் அதுவாகவே மாறிவிட்டான், அவனே இறைவன், அவனே பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பொருள் புரிஞ்சுக்கணும். அது எப்படிங்க வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தனியாவும் இல்லை பிரிஞ்சும் இல்லை, ஏன்னா எதிலும் அதையே காண்பவன் தான் இங்க அதுவாகவே இருக்கிறான். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற சூத்திரங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல் சூத்திரத்துல ஏகாந்தம் சொன்னாரு, ரெண்டாவது சூத்திரத்துல அது எப்படி வெளிப்படுன்னு சொன்னாரு, மூன்றாவதுல நிகழ்கால சக்தி, இப்ப இது அதனுடைய சாரம், இங்க வந்து அதுவே நீ, நீயே அது அப்படின்னு மீண்டும் அந்த வேதத்தினுடைய மகா வாக்கியத்தையே இங்க நிலைப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார் என்று நாம் இங்க பாக்குறோம். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஞானமும் பக்தியும் வேறு வேறு இல்லை, ஏன்னா கடைசியில இறைவனும் நானும் ஒன்றே என்ற நிலையை தான் இங்க உயர்ந்த பக்தி, தன்மயம், அத்வைதம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த நிலையில உண்மையிலே என்ன தெரியுமா, பக்தர்களும் இல்லை, கடவுளும் இல்லை, பக்தியும் இல்லை. அப்ப என்னதான் இருக்குங்க, இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அன்பு மாத்திரமே இருக்கிறது, அதுவே சிவம், அதுவே இறைவன், அதுவே பிரம்மம் அப்படின்னு இங்க ஒரே லைன்ல முடிச்சுட்டு, அந்த அன்பு மாத்திரமே இறைவனாக இருப்பதனால இதுதான் பரம ரகசியம் அப்படின்னு இங்க உடைச்சிட்டார். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஆன்மீகத்தினுடைய பயண பாதையில நம்ம இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், பக்தியினுடைய வகைகள் பார்த்தோம், கௌனி பக்தியை விட பராபக்தி மிக உயர்ந்த பக்தி, அது பக்தர்களுடைய வகையை பார்த்தோம், ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்னாசு ஞானி, பக்தர்களிலேயே மிக உயர்ந்தவன் ஞானி. அப்ப ஞானி என்பவன் நானுங்கிற அகங்காரத்தை கரைத்து விட்டவன், அப்ப நானுங்கிற ஒரு தனித்துவம் இல்லை. ஏன்னா இங்க பக்தர்கள் வந்து மூன்று பேர் இருக்காங்கல்ல, ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்னாசு, இவங்க மூணு பேர்கிட்டயும் நான் இருக்கும். ஏன் நான் இருக்கும்னா, இவன் விடமாட்டான், நான் பக்தி பண்றேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் பூஜை பண்றேன், நான் சாமியாரை பாக்குறேன், நான் சாஸ்திரம் படிக்கிறேன், நான் நான் ஒவ்வொன்றையும் முந்திரி கொட்ட மாதிரி நானத்துக்கு முன்னாடி போட்டுக்குவான். அப்ப இந்த மூன்று நிலையிலையும் நான் போகாது. அப்ப எங்க நான் போகும், அந்த பராபக்தியில தான் நான் போகும். அந்த பராபக்தி யாரிடத்துல இருக்கு, ஞானி இடத்துல இருக்கு. அப்ப ஞானி இடத்துலதான் நான் போகும், நான் கரைந்து போகும். அப்ப நானுங்கிற தனித்துவ அகங்காரம், தனித்துவ அடையாளம் கரைந்து போய்விட்டால் அங்கு இருப்பது இறைவன் மாத்திரமே. அதை தான் இங்க புரிய வைக்கிறார். அப்ப அந்த இடத்துல ரொம்ப ஆழமா இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க இதுதான் நான் கடவுள் அப்படிங்கிற நிலையை இங்க தத்துவமசிங்கிற உபதேசமும் அகம் பிரம்மாஸ்மிங்கிற உபதேசமும் இந்த இடத்துல சரியா பொருந்துது. ஆனா இந்த சூத்திரத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு நான் கடவுள் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை மாத்தி புரிஞ்சுக்கிட்டா, அறகுறையா படிக்க தெரியாம படிச்சோ இல்ல தனிப்பட்ட முறையில படிச்சோ நான் கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அங்க என்ன ஆயிடும், அகங்காரம் வெளிப்பட்டுடும். அப்ப அந்த அகங்காரம் வந்து என்ன பண்ணும், கடவுள் மாதிரி நம்மள வேஷம் போட செய்ய வச்சிடும். அப்புறம் சிவபெருமான் மாதிரி புளித்தோல் போத்தி உத்ராட்ச கொட்டை போட்டு கையில ஒரு சூலாயத்தை எடுத்துக்கிட்டு நானே கடவுள்னு சொல்லலாம். அல்லது அம்பாள் மாதிரி வேஷம் போட்டுட்டு கையில ஒரு தாமரப்பூ வச்சுக்கிட்டு சேர்ல உட்காந்துக்கலாம். அப்புறம் நானே கடவுள்ட்டு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே ஊரை ஏமாத்திக்கிட்டு சுத்தலாம். ஆனா இதெல்லாம் ஈகோ தானே தவிர உண்மையான பராபக்தி செய்கின்ற பக்தனுடைய நிலையை இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். எப்படி அவன் இறைவன் பிரகாசிக்கின்ற பாத்திரம், அப்ப அந்த பாத்திரத்துல இருந்து வெளிப்பட்ட பவித்திரமான விஷயங்கள் எல்லாம் என்ன, சாஸ்திரம். அப்ப அந்த சாஸ்திரத்துல என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு, மிக உயரிய விஷயங்கள், பரமனின் பெருமைகள் வைபவங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே இருக்கின்றது தான் உண்மையான இறைநிலை, பக்தி, அன்பு, கரைதல், தன்மயம் என்று இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரே வரியில இந்த சூத்திரத்தை தன்மயம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்லணும்னா பக்தனே இல்லை, பிரம்மம் மட்டும் இருக்கிறது, அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா பக்தியினுடைய உச்சமே இருப்பு மாத்திரமே இருக்கிறது, பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது என்று உணர்வது தான் பக்தியினுடைய உச்சம். அந்த நிலையில இங்க உணர்ந்தவன் பிரம்மமாகிவிட்டான். அவனிடத்திலிருந்து வெளிப்படுவதெல்லாம் வார்த்தைகள் இல்லை, சாஸ்திரங்கள் அப்படின்னு இங்க ஒரே வழியில முடிச்சிட்டார். அப்ப அப்படிதான் ஞானிகள் எல்லாம் உலகத்துக்கு வந்து உபதேசத்தை கொடுத்தாங்க. அவர்கள் எழுதிய நூல்கள் தான் பல இருக்கிறது, நானும் சொல்லிட்டேன். அது மொழி கடந்து பார்க்கணும். நான் சமஸ்கிருதத்துல இருந்தா படிக்க மாட்டேன், தமிழ்ல இருந்தா தான் படிப்பேன், தெலுங்குல இருந்தா படிக்க மாட்டேன், மலையாளத்துல இருந்தா படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நமக்கு என்னென்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில என்னென்ன மகான்கள் வந்திருக்கிறாங்க, அவர்கள் என்னென்ன சாஸ்திரங்களை கொடுத்துருக்கிறாங்க, அந்த சாஸ்திரம் எப்படிப்பட்ட விஷயத்தை நமக்கு சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே விஷயத்தான் சொல்லும், கடைசியா அத்வைதத்தை தான் கொண்டு நிறுத்தும். நீங்க சமஸ்கிருதத்துல படிச்சாலும் சரி, தமிழ்ல படிச்சாலும் சரி, ஹிந்தியில படிச்சாலும் சரி, இறுதியா வந்து நீங்க அத்வைதத்துக்கு தான் வரணும், வேற எங்கேயும் போக முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளை தானாவே அதை தூக்கிட்டு வந்துடும். நீங்க டுவாலிட்டிலேயே நீங்க பக்தி செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட பின்னாடி நீங்க இங்க தான் வரணும். ஆனா அது என்னன்னா நீங்க மனதுல எந்த அளவுக்கு சீக்கிரமா அப்டேட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிறவிலேயே வரலாம். நீங்க லேட்டா அப்டேட் ஆனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிறவிகள் தேவைப்படும். அதாவது நம்முடைய மனசு தூய்மையா இருந்தா இந்த பிரிவிலேயே முடிச்சுக்கலாம். ஆனா நம்ம இன்னும் மனசு விவகாரத்திலே சிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆசைகள் வந்துருது மனசுக்குள்ள, தேவைகள் இருக்கு மனசுக்குள்ள, அப்ப என்ன பண்ணும், உடம்பு திருப்பி எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். ஏன்னா நம்ம மைண்ட் வந்து அப்படி நம்மளை ஏமாத்திடும், பிளே பண்ணிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மனசு பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி விளையாட்டா நினைச்சிடாதீங்க. அது மிகப்பெரிய சக்தி, மிக நுண்ணிய சக்தி, அது என்ன வேணா செய்யும், அதுல நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும், அது கற்பக விருச்சம் அப்படின்னு நம்ம மனதை பத்தியே நிறைய பேசியிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட மனதை நீங்க ஒரே திசையில திருப்பலன்னா மாட்டிக்குவீங்க அப்படிங்கறது இங்க தெளிவா நாரதர் சொல்லிட்டாரு. நீங்க ஒரே தன்மைக்குள்ள அந்த இருப்புல நிக்காம நீங்க இறைவனை வெளியே தேடிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா பிறவி வந்துடும், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அதனால பிறவியை திருப்பி நம்ம தொடர வேண்டி வரும். ஏன்னா மனசு வந்து கடைசியில நம்முடைய மரண தருவாயில மாட்ட வச்சிடும். அதனால இங்க உண்மை நிலை என்னன்னா பக்தனே கிடையாது, பிரம்மம் மாத்திரமே இருக்கிறதுங்கிறத இந்த சூத்திரத்துல நிறைவு செய்கிறார். அதுதான் தன்மயம். தன்மயம்னா இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அதுவே நான் அகம் பிரம்மாஸ்மி. அப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றவன் அந்த பிரம்ம நிலையில இருந்து சொல்றான், சாதாரண நிலையிலிருந்து சொல்லவே முடியாது. ஏன்னா அவன் சொல்றதுக்கு அவங்ககிட்ட அந்த தகுதியே வளரல, பாத்திரம் ஆகலையே, புனிதம் ஆகலையே, மன தூய்மை நடக்கலையே. அதனால அகம் பிரம்மாஸ்மின்னு சும்மா பொய் சொல்லிக்கிட்டு தெரியறவன் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குவான். உண்மையை உணர்ந்தவனுக்கு இங்க உடம்பு இல்லை, மனசும் இல்லை, அவன் என்னத்தை போய் சேஞ்ச் பண்றதுக்கு இருக்கு. அவன் கிட்ட இருந்து உலகத்துக்கு உபகாரமா காரியம் மட்டும் நடக்கும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப அடுத்தது ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஐந்தாவது சூத்திரம் பார்த்து நிறைவு செய்வோம். மோதந்தே பிதரோ நிருத்தியந்தி தேவதாக சனாதா சேயம் பூர்பவதி, சனாதா சேயம் பூர்பவத்திங்கிறார். என்ன சொல்றாருன்னா, முன்னோர்கள் ஆனந்தப்படுகின்றனர், தேவதைகள் நடனம் ஆடுகின்றனர், இந்த பூமி ஆதரவு ஆகிறது அப்படின்னு அருமையா தன்மயமானவர்களை பத்தி பேசுறார், ஞானிகளை பத்தி பேசுறார். இந்த லாஸ்ட் சாப்டரே வந்து கம்ப்ளீட் பக்தனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பக்தன்ல பராபக்தி செய்கின்ற ஞானியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ஞானியினுடைய தன்மையில அந்த ஒருத்த வந்து ஒரு வீட்டுக்கு ஞானி ஆயிட்டான்னா, இப்போ உங்க வீட்டுல நீங்க ஞானி ஆயிட்டீங்கன்னா எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சிடும், லிபரேஷன். யாருக்கு? உங்க மூலமா வந்த மைண்ட் எல்லாமே லிபரேட் ஆகும். ஏன்னா இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க தனியால் கிடையாது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் வந்து எங்கேயோ அப்பா மூலமா வந்தேன், நான் இதை தனி வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் அது பின்னாடி மிகப்பெரிய ஒரு சூட்சம ரகசியம் இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்முடைய மூதாதரிகளுடைய தாக்கங்கள்லாம் நம்ம இடத்துல தொடரும், அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் நம்முடைய சம்ஸ்காரமா வெளிப்படும். அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பித்ருக்களா இருந்து அவங்களால நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஆசைகளை நம்ம மூலமா நிறைவேற்றுறதுக்கு தான் பேரம் பேத்தி அப்படியே வாரிசுகள் எல்லாம் வரிசையா கொண்டு வருவாங்க. அப்படிதான் நம்முடைய விஷயம் எல்லாம் உள்ள மனதளவுல மாட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க உடம்பு எடுக்காத வரைக்கும், உடம்பு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னா நம்ம உடம்பு மூலமா அந்த எண்ணங்கள் வெளிப்படும். ஏன்னா சூட்சமமா இருக்கிறதுனால ஆசைகள்லாம் நம்ம இடத்துல வெளிப்படும். ஆனா அந்த நிலையில அவங்க கரைஞ்சி போக மாட்டாங்களான்னா கரைஞ்சி போக மாட்டாங்க, மீண்டும் மீண்டும் உடம்பு எடுப்பாங்க இல்லையா. மனசு தானே எண்ணங்களா இருக்கு, எண்ணங்கள் தானே இங்க உடல் எடுக்க போகுது. அப்போ அது பல உடல்களா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு எண்ணத்துல நம்ம எப்படி ஒரு காரியத்தை செய்யறோமோ அதே மாதிரிதான் இங்க இந்த பிரகிருதியில ஈஸ்வர காஸ்மிக் மைண்ட்ல பல காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உடம்பு மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்ப நான் வந்து லட்டு சாப்பிடணும்னு ஒரு எண்ணத்தை நான் ஆக்டிவேட் பண்றேன்னா, லட்டை சாப்பிட்றதுக்கு உண்டான செயல்கள் எல்லாம் செஞ்சு லட்டு சாப்பிட்ற வரைக்கும் என்னுடைய வேலை முடியாது. அதை சாப்பிட்டு முடிச்ச பிறகு அடுத்தது நான் காஃபி குடிக்கணும்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும்னா காஃபி சாப்பிட்றதுக்கான வேலைகள் எல்லாம் செய்வேன். அப்ப இப்படி என்னிடத்துல மல்டிபிளா மைண்ட்ல வந்து எண்ணங்கள் வந்து வந்து நான் அதை ஆக்டிவேட் பண்ணி அதை இல்லாம பண்றேன் பாத்தீங்களா. அதே மாதிரி ஈஸ்வரனும் ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் வந்து இங்க எண்ணங்களா மாறி இங்க உலகத்தை உருவாக்கி ஆக்டிவேட் பண்ணி இல்லாம பண்றான். அப்ப இங்க இந்த நிலையில உண்மை நிலையை உணர்வதற்கான பகுத்தறிவு பரிமாணத்துல மனிதன் கிட்ட நம்ம வந்து மேல வரும்போது, அப்படிப்பட்டவன் யார், நான் யார், இறைவன் யார் நம்ம கேள்வி கேட்கும் போது புரிய வந்துருது இல்லையா. அப்ப நானும் ஈஸ்வரனும் வேறு வேறு இல்லைங்கிற நிலை நம்ம எப்ப புரியுதோ அப்ப நம்ம உண்மையா என்ன செய்ய போறோம், நம்முடைய இண்டிவிஜுவல் மைண்டை வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம், அதை அகங்காரத்தை அழிச்சிடுவோம். அப்ப இங்க ஈஸ்வர மனமா மாறும்போது நம்முடைய காரண சரீரம் அழிவுக்குட்படும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து வேதாந்த சாஸ்திரம் எடுக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் விளக்கமா உடச்சி கொடுத்துருக்கேன். அப்ப இதனால இந்த இடத்துல இவர் என்ன புரிய வைக்கிறாருன்னு அந்த பாயிண்ட் வியூல சொல்றேன். மோதந்தே ஆனந்தப்படுகிறார்கள் பித்தரகா பித்ருக்கள், பாருங்க அழகா சொல்றாரு. மோதந்தே பித்தரோ நிருத்தியந்தி தேவதாகா, நடனம் ஆடுகிறார்கள். நிருத்தியந்தினா நடனம், தேவதாகன தேவதைகள், ஸ்நாதா பூர் பூமி, அதாவது எப்படி அவர்கள் இந்த பூமி ஆதரவுடன் தேவதைகள் நடனம் ஆடுகின்றார்கள், ஆனந்தப்படுகிறார்கள், முன்னோர்கள் ஆனந்தப்படுகிறார்கள். அப்ப என்ன இந்த இடத்துல இந்த சூத்திரத்தினுடைய பொருள்னு கேட்டீங்கன்னா, தன்னை உணர்ந்து கொண்டவர்கள் உலகத்துல தனிப்பட்ட நிகழ்வு அல்ல, அது ஒரு யூனிவர்சல் நிகழ்வு, காஸ்மிக் நிகழ்வு. அதாவது இந்த ஒட்டுமொத்த காஸ்மிக்கே வந்து அதை நிகழ்த்து, அவர்களை உருவாக்கி அவர்கள் மூலமா காரணியத்தை நிகழ்த்துது. அதனால இந்த பிரபஞ்சத்துல நிறைய மாற்றங்களை நிகழ்த்துது. அப்ப இதுல நீங்க இந்த சூத்திரத்தை எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்க ஞானி ஆயிட்டா உங்க பித்ருக்களுக்கு உண்டான வாழ்க்கையும் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா உங்க மனது வந்து அந்த ஏகாந்தத்தை உணர்ந்த பிறகு உங்க மனது மூலமா அவங்க எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்க. அதனாலதான் ஒருத்த வந்து விடுதலையான அந்த பரம்பரையே விடுதலை ஆகும்னு சொல்றதெல்லாம் இதனாலதான். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இங்க பயணம் பண்ணணும். ரொம்ப ஆழமான விஷயம் இதெல்லாம். அப்ப இருப்பு உணரப்பட்ட பிறகு அவர் தன்னுடைய முழு வம்சத்தையும் உயர்த்தி விடுகிறார் அப்படின்னு பாக்குறோம். பித்ருக்கள் எப்படின்னா கடந்த வாசனைகள் என்று அர்த்தம். அப்ப அவைகளும் கரைந்து போகின்றன என்று பார்க்கிறோம். அதனால் நமக்கு என்ன நடக்குது, அமைதி நிகழ்கிறது. தேவதைகள்னா ஏதோ வெளியிருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. நம்ம இடத்துல இருக்கிற உள் சக்திகளான மனம் புத்தி பிராணன் எல்லாம் அவ்வளவு சந்தோஷம் அடையும். நம்ம இந்த விடுதலை ஆக போறோம் அப்படின்ட்டு, இந்த இனிமேல் பிறக்க மாட்டோம், இனிமேல் நமக்கு வேலை இல்லை அப்படிங்கிற அவ்வளவு கொண்டாட்டத்தை கொண்டாடும். எண்ணங்களும் கரைஞ்சி போகும். இருப்பு உணரப்பட்ட பிறகு இங்கு இருப்பது இருப்பு மாத்திரமே, அதுவே தன்மயம், அவரே தர்மத்தின் மையம் என்று இந்த சூத்திரம் நிறைவு செய்துங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல இப்படித்தான் இறைவனை அனுபவமாக்கி பார்க்கணும். அதனால இறைவன் வந்து இந்த உலகத்துல ஒரு பாத்திரத்தின் மூலமா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருப்பான், தன்னுடைய எண்ணங்கள்ல இருந்து என்ன நீக்கணுமோ அதை நீக்கிக்கிட்டே இருப்பான். அது அவன் தான் முடிவு பண்றான், அவன் அருளால் தான் எல்லாம் நடக்கும், நாம எதுவும் பண்ணவே முடியாது. அப்ப நீங்க வந்து செய்ய வேண்டியது என்ன மனித பிறவியிலன்னா, உங்களை புனிதமாக்குவதற்கான செயல்களை மட்டும் செஞ்சா போதும், அதுல அவன் தேவையான பாத்திரத்துல பிரகாசிப்பான். அந்த புனிதத்தன்மை வந்துவிட்டா நீங்க வந்து அவனை பிரகாசிக்க கூப்பிட வேண்டியதில்லை, தானாவே பிரகாசம் அடையும். ஏன்னா அதுக்குத்தான் நான் உதாரணம் சொல்லுவேன், சூரியன் வந்து எல்லா பக்கமும் பாஸ் ஆகிட்டே இருக்காரு, அவருடைய வெளிச்சமும் அவருடைய சூரிய கதிர்களும் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. நீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து அந்த பயன்பாடு உங்களுக்கு இருக்கும். எப்படின்னா, நீங்க கீழே இருக்கிற நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தி வச்சுட்டீங்கன்னா அதே சூரியன் பூமியில இருக்கிற நீர்ல பட்டு இன்னொரு சூரியன் போல பிரதிபிம்பித்து காணப்படுவார். அதே சூரியனை நீங்க ஒரு குவிலன்ஸ் மூலமா குவிச்சிட்டீங்கன்னா எந்த பொருளை வேணா எரிச்சு காட்டுவார். அப்ப நீங்க சூரியனை எப்படி மல்டிபிளா யூஸ் பண்றீங்க, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சூரியனை வச்சு நம்ம சோலார மூலமா மின்சாரம் எடுக்கிறோம், எவ்வளவோ விஷயங்கள் செய்யறோம். அப்ப இது மாதிரி நம்ம பயன்படுத்துறதை எப்படி வேணா பயன்படுத்தலாம், இல்ல சூரியனை வச்சு நம்ம என்ன உபயோகத்துக்கு வேணா பயன்படுத்தலாம், வெப்பமாக்கலாம், தண்ணியை காய்ச்சிக்கலாம், நெருப்பை எரிய வச்சுக்கலாம், மின்சாரம் எடுத்துக்கலாம், பயிர்களை விளைச்சல் பண்ணிக்கலாம். எல்லா வகையிலும் சூரியன் எப்படி பயன்படுறாரோ அது மாதிரி இறைவனும் எல்லா வகையிலும் பயன்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க எப்படி பயன்படுத்திருக்கீங்க, அதுக்கான நீங்க என்ன பாத்திரமா மாற போறீங்க அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. அப்ப இறைவனே பிரகாசிக்கின்ற பாத்திரமா நம்ம மாறிட்டோம்னா இறைவனும் நானும் வேறு வேறு இல்ல, தன்மயமாகிவிடும். அதுதான் இங்க பராபக்தியினுடைய உயர்ந்த நிலை. அவனே ஞானி, அவன் தான் மீண்டும் பிறக்க மாட்டான், அவன் தான் இந்த உலகத்துக்கே உபகாரமாக இருக்கிறான். அவனால் இந்த பரம்பரை பித்ருக்கள் முதல் கொண்டு அவனுடைய தேவதைகள் முதல் கொண்டு எல்லாருமே சந்தோஷம் அடைகிறார்கள். இந்த சூத்திரம் முடிவு செய்யுங்க. அப்போ பித்ருக்களும் இல்லாம போயிடுவாங்க, பின்னாடி வர்ற நம்ம வாரிசுகளுக்கும் சுபிச்சம் வந்துடும். ஏன்னா நாம அடைகிற அந்த பூரணத்துவமானது அவர்களையும் புனிதத்தன்மைக்கு கொண்டு போய் பிறவியை முடிக்க வச்சிடும். இப்படிதான் இங்க இறைத்தன்மையானது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூத்திரம் மூலமா புரிஞ்சுக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஐந்தாவது சூத்திரத்தோட நிறைவு செய்வோம். திங்கக்கிழமை ஆறாவது சூத்திரத்தை தொடங்கலாம். மொத்தம் 18 சூத்திரங்கள் இருக்குதுல. நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.